Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been looking at the origin of evil in the last two or three sessions.
கடந்த மூன்று நிகழ்ச்சிகளிலே தீமை எப்படி ஆரம்பமானது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம்.
And the more we understand that, the more we can get rid of it in our own life.
எந்த அளவுக்கு அதிகமாக இதை நாம் விளங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும்.
One of the things that Satan has done is to conceal from people the real root of evil.
தீமையின் வேரை சாத்தான் அநேகருக்கு மறைத்து விட்டான்.
Most people in the world who deal with evil also, even Christians, are only dealing with the fruit.
இந்த தீமையிலே இடைபடுகிறவர்கள் அவர்கள் அந்த தீமையினுடைய விளைவைத்தான் அதோடு கூட தான் இடைபடுகிறார்கள் ஒழிய மற்ற தீமை என்ற வேரில் இடைபடுவதில்லை.
And so they continue to have problems in their life.
ஆகவே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது.
Because you cut off the fruit, it doesn't deal with the root.
ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அந்த பழத்தை கனியைத்தான் வெட்டுகிறீர்கள், அந்த வேரோடு கூட இடைபடுவதில்லை.
So we saw how sin originates in pride.
எப்படி பெருமையிலிருந்து பாவம் ஆரம்பமானது என்று பார்த்தோம்.
In discontentment.
அதிருப்தியிலிருந்து பாவம் ஆரம்பமாகிறது.
In rebellion against authority.
அதிகாரத்துக்கு விரோதமாக எதிர்ப்பதன் மூலமாக பாவம் ஆரம்பமாகிறது.
In wanting your own way.
தன்னுடைய சொந்த வழியை விரும்புவதன் நிமித்தமாக பாவம் அங்கே உண்டாகிறது.
This is how we saw it in the head of the angels who fell into sin.
இப்படித்தான் தூதர்களின் தலைவன் பாவத்தில் விழுந்ததை குறித்து வாசித்தோம்.
So sin is not just committing murder or adultery or theft.
அதே பாவம் என்றால் கொலை செய்வதோ உபசாரம் செய்வதோ அல்லது திருடுவதோ மட்டுமல்ல.
Because the head of the angels didn't do any of those things.
ஏனெனில் அந்த தூதர்களின் தலைவன் இந்த மூன்று காரியங்களை ஒன்றை கூட அவன் செய்யவில்லை.
And he didn't do anything externally. He just had certain thoughts in his heart.
அவன் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு சில எண்ணங்களை தான் கொண்டிருந்தானே ஒழிய வெளிப்பிரகாரமாக எந்த ஒரு செயலையும் அவன் செய்யவில்லை.
It can be the same in your life and mine.
உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போல இருக்கலாம்.
I may do nothing wrong externally and I can be like the devil inside.
நான் வெளிப்பிரகாரமாக எந்த ஒரு தவறையும் செய்யாதபடிக்கு அதே சமயத்தில் உள்ளான வாழ்க்கையில பிசாசை போலவே இருக்க முடியும்.
This is why religion that just reforms you on the outside is a useless religion.
ஆகவே தான் வெளிப்பிரகாரமாக உன்னுடைய வாழ்க்கையை சற்று மாற்றுகிற மதமானது பிரயோஜனமற்ற மதம்.
True religion must be something that purifies you on the inside.
உண்மையான மார்க்கம் என்பது உன்னை உள்ளேயும் மாற்ற வேண்டும், வெளியே மாற்ற வேண்டும்.
That is impossible for us to have on our own.
நாமாகவே இப்படிப்பட்ட மார்க்கத்தை உண்டாக்கிக் கொள்வது சாத்தியமில்லாத ஒன்று.
To get the life of God inside us.
நாம் தேவனுடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பெற வேண்டும்.
So today we want to look at the origin of sin in the human race.
ஆகவே மனித வர்க்கத்திலே பாவம் எப்படி ஆரம்பமானது என்பதை குறித்து இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம்.
God created the earth. He had a plan.
தேவன் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார்.
On this earth he should create certain people who would be his representatives on this earth.
தம்முடைய பிரதிநிதிகளாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று அவர் திட்டம் செய்தார்.
You know, just like a powerful country like America sends ambassador to another country.
அமெரிக்காவை போல வல்லரசு நாடுகள் மற்ற நாடுகளுக்கு தூதுவரை அனுப்புகிறது.
Man, you and me and all human beings are supposed to be God's ambassadors on this earth.
மனிதர்களாகிய நீங்களும் நானும் தேவனுடைய தூதர்களாக அல்லது பிரதிநிதிகளாக இந்த பூமியில வாழ வேண்டும்.
We are here to represent God to this earth.
இந்த பூமியிலே தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
God created the first man whose name was Adam.
இப்படித்தான் தேவன் முதல் மனிதனை உண்டாக்கினார். அவனுடைய பெயர் ஆதாம்.
And his wife Eve.
அவருடைய மனைவியாக ஏவாளையும் சிருஷ்டித்தார்.
He created them so that they could have children.
அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும்படியாக சிருஷ்டித்தார்.
So that be this new race called human beings.
மனிதர்கள் என்றதான ஒரு புதிய வர்க்கம் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
He made them with the capacity to manifest his nature.
அவருடைய சுபாவத்தை குணாதிசயத்தை பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு திறமையோடு கூட அவனை உண்டாக்கினார்.
And he allowed them to be tempted.
அவர்கள் சோதிக்கப்படும் முடியாய் தேவன் அனுமதித்தார்.
He placed them in a beautiful garden called the Garden of Eden.
ஏதேன் என்ற அழகிய ஒரு தோட்டத்தில் அவர்களை வைத்தார்.
And he made all types of good fruit to be found there.
அங்கே பலவித நல்ல கனிகளை அங்கே காணப்படும் முடியாய் வைத்தார்.
But if God had allowed them to go into the garden and told them, do whatever you like,
நீ இந்த தோட்டத்திலே போய் என்ன வேண்டுமானாலும் நீ செய்து கொள் என்று அனுமதித்திருந்தால்
they would not have been tested.
அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்க முடியாது.
But he gave them a very easy test.
ஆனால் அவர்களுக்கு மிக எளிய ஒரு சோதனையை கொடுத்தார்.
There were 10,000 good fruits, trees there.
அங்கே 10,000 நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் இருந்தன.
And one tree, God said, don't eat from there.
ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்.
Isn't that easy?
எளிய சோதனையா இல்லையா?
Now if God had said, 10,000 trees you should not eat and only one tree you can eat. That would have been difficult.
10,000 மரத்தின் கனிகளை புசிக்க கூடாது, ஒரு கனியின் மரத்தை மட்டுமே புசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் கடினமான ஒரு சோதனை.
But this is so easy.
ஆனா இது மிக எளிய சோதனை.
10,000 good trees are there, just avoid this one.
10,000 நல்ல மரங்கள் இருக்கிறது, இந்த ஒரு மரத்தை மட்டும் நீ போக வேண்டாம், தவிர்க்க வேண்டும்.
That's the one they went to.
ஆனால் அதற்கு அதை நோக்கித்தான் சென்றார்கள்.
Because the devil tempted them to eat of that one thing God had forbidden.
தேவன் விலக்கின அந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க முடியாக சாத்தான் அவளை சோதித்தான்.
We can say, why did God allow Satan to go into this garden?
இந்த தோட்டத்துக்குள்ளாக சாத்தான் போவதற்கு தேவன் ஏன் அனுமதித்திருக்க வேண்டும் என்று கேட்டார்.
We saw that earlier that without testing a man cannot become strong.
சோதிக்கப்படாமல் எந்த ஒரு மனிதனும் வலிமையானவனாய் மாற முடியாது என்று பார்த்தோம்.
When God created Adam, he was not holy.
ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது அவன் பரிசுத்தவனாய் இல்லை.
Nobody can be created holy.
யாருமே பரிசுத்தவனாய் உண்டாக்கப்பட முடியாது.
He has to choose to be holy.
அவன் பரிசுத்தமாய் இருப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை.
Because if he is created holy, it means he doesn't have a choice.
பரிசுத்தமாகவே உண்டாக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு என்று ஒரு தேர்வு செய்யும் திறமை இல்லை என்று சொல்லலாம்.
I mean, if I'm created with a particular color of skin, I didn't have a choice in it.
ஏற்கனவே ஒருவித நிறத்தினாலே என்னுடைய தோல் உண்டாக்கப்பட்டு விட்டது. இப்போது நான் தெரிந்து கொள்வதற்கென்று வேறு நிறம் இல்லை.
Holiness cannot be something that you're made in that way from the beginning.
ஆரம்பத்திலிருந்தே இப்படியே உண்டாக்கப்பட்டு விட்டேன் என்று பரிசுத்தத்தை குறித்து நாம் சொல்ல முடியாது.
Holiness is something that comes when you choose something.
பரிசுத்தம் என்பது நீங்களாக ஒன்றை தேர்வு செய்யும் போது வருகிற காரியம்.
Choose it, then you can be holy.
ஒன்றை தேர்ந்து கொள்கிறீர்கள், பரிசுத்தமாகிறீர்கள்.
So God wanted Adam to be holy.
ஆகவே ஆதாம் பரிசுத்தவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
He was innocent when he was created.
அவன் உண்டாக்கப்பட்ட பொழுது அவன் பாவம் அறியாதவனாக இருந்தான்.
And he had to choose to become holy.
அவன் பரிசுத்தவனாய் மாறுவதற்கு ஒன்றை தேர்வு செய்ய
வேண்டியிருந்தது.
அவன் தேர்வு செய்ய முடியாத தேவன் அவனுக்கு முன்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய பல காரியங்களை வைத்திருந்தார்.
ஆதியாகமம்
3 அதிகாரத்தில் அதை குறித்து
வாசிக்கிறோம்.
ஆதாம் எப்படி சோதிக்கப்பட்டான்
தெரியுமா?
ஆதாமும் ஏவாளும் சோதிக்கப்பட்டார்கள்.
By a beautiful tree that God created.
தேவன் உண்டாக்கின அழகான ஒரு மரத்தின் மூலமாக.
The Bible says God created that tree.
தேவன் தான் அந்த மரத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது.
Chapter 1 it says after God created that tree he looked at everything and he said it was very good.
1 அதிகாரத்தில் இந்த மரங்களை எல்லாம் உண்டாக்கின போது அவர் பார்த்து சகலமும் நல்லது என்று கண்டார்.
Even this tree was very good.
இந்த மரமும் நல்லாக தான் இருந்தது.
This tree which God told Adam not to take part of.
இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரே அந்த மரம்.
How could this tree be good?
அந்த மரம் எப்படி நன்மையானதா இருக்க
முடியும்? How could it be very good?
எப்படி அது மிகவும் நல்லதா இருக்க முடியும்?
That's what God said in Genesis 1 the last words.
ஆதியாகமும் 1 அதிகாரம் கடைசி வார வசனத்தில்
இப்படித்தான்
எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நல்லது என்று கண்டார்.
Which included this forbidden tree.
அது விலக்கப்பட்ட இந்த மரத்தை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது.
And how is it very good?
எப்படி அது மிகவும் நல்லதா இருந்தது?
Because through this tree Adam could be tempted and through temptation become holy.
ஏனென்றால் இந்த மரத்தின் மூலமாக ஆதாம் சோதிக்கப்பட முடியும், சோதிக்கப்பட்ட பின் அவன் பரிசுத்தவனாய் மாற முடியும்.
Otherwise he could never become holy.
இல்லாத பட்சத்தில் அவன் பரிசுத்தவனாய் மாறவே முடியாது.
Something can make you holy. That's very good.
ஆகவே ஏதாவது ஒன்றை உங்களை பரிசுத்தமாக்குமேயானால் அது மிகவும் நல்லது.
Temptation is what allows you the possibility of becoming holy.
பரிசுத்தமாகுவதற்கு ஒரு சாத்தியத்தை சோதனை கொடுக்கிறது.
Without temptation you cannot be holy.
சோதனை இல்லாத பட்சத்திலே பரிசுத்தமாக முடியாது.
That is the holiness of God.
தேவனுடைய பரிசுத்தம் என்று
ஒன்று இருக்கிறது.
அது முற்றிலும் வித்தியாசமானது.
For a human being,
ஒரு மனிதருக்கு
holiness comes through our making a choice.
நாம் தேர்வு செய்து முறையின் நிமித்தமாக தான் பரிசுத்தம் வருகிறது.
Without a choice,
அங்கு தெரிந்து கொள்ளுதல் என்று இல்லை
என்றால் be holy.
நாம் பரிசுத்தமாக முடியாது.
See the planets obey God, but you can't say the planets are holy.
கோள்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, ஆனால் அவைகள் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது.
And if you did not have a choice, you would obey God like those planets.
உங்களுக்கும் தெரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் நீங்களும் தெரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்கள் கோள்களை போலவே இருப்பீர்கள்.
Those planets obey God 100% and they are still not holy.
அந்த கோள்கள் தேவனுக்கு 100% கீழ்ப்படுகிறது, ஆனாலும் பரிசுத்தமாக இல்லை.
And you can obey God 100% and still not be holy.
நீங்களும் 100% தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியும், அதே சமயத்தில் பரிசுத்தமாகாமல் இருக்க முடியும்.
All the seed that we sow into the ground, it obeys the laws of nature, the laws of God, and they obey 100%.
நாம் விதைக்கிற எத்தனையோ விதைகள் 100% தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவைகள் இயற்கையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வளர்கிறது.
But that seed or what comes from that seed can never be holy.
ஆனால் அந்த வித்திலிருந்து புறப்படுகிற ஒரு விருட்சமானது, ஒரு செடியானது பரிசுத்தமாக முடியாது.
It is impossible.
அது கூடாத காரியம்.
Because holiness can only come where there is a choice.
எங்கே தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதோ அங்கு மட்டுமே பரிசுத்தம் ஏற்படும். தெரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் இரண்டு வழி இருக்கிறது, அதில் ஏதாவது ஒன்றை நான் தெரிந்து
கொள்கிறேன்.
நான் சரியான வழியை தெரிந்து கொண்டால் நான் பரிசுத்தமாக முடியும்.
That's why God allows you and me to face many choices every day.
ஆகவே தான் நீங்களும் நானும் பல தேர்வுகளை சந்திக்க முடியாத தெரிந்து கொள்ளுதலை சந்திக்க முடியாத தேவன்
God placed Adam and Eve in that garden.
ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தில் வைத்த பொழுது
allowed them to face the choice with this beautiful tree there.
ஆகவே அங்கே உள்ள அருமையான அழகான அந்த மரத்தை வைத்து தேவன் அவள் தெரிந்து கொள்ள முடியாது விரும்பினார்.
Now if God's only purpose was that Adam and Eve should not eat from that tree.
ஆதாமும் ஏவாளும் இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்பது மட்டுமே தேவனுடைய நோக்கமாக இருக்குமேயானால்
could have been solved very easily.
இதை மிகவும் எளிதாக தீர்வு கண்டிருக்க முடியும்.
He could have sent an angel with them.
அவரோடு கூட ஒரு தூதர் அனுப்பியிருக்க முடியும்.
They would never have touched that tree.
அந்த மரத்தை அவர் தொட்டிருக்க மாட்டார்கள்.
Or he could have made that tree smelly, ugly, full of thorns.
அல்லது அந்த மரத்தை அசிங்கமான ஒரு முறையிலே முட்கள் நிறைந்த ஒரு மரமாக ஆண்டவர் உண்டாக்கி இருந்தால் அவர்கள் போய் தொட்டிருக்க மாட்டார்கள்.
We would not go and touch something anywhere near. We wouldn't go anywhere near something which is full of thorns and smelly.
அருவருப்பான ஒரு துர் நாற்றம் வீசக்கூடிய ஒரு மரத்தையோ முட்கள் நிறைந்த மரத்தையோ நாம் போய் தொட மாட்டோம்.
It would have been very easy for God to make that tree like that and Adam would not have gone anywhere near it.
தேவன் அப்படி அந்த மரத்தை உண்டாக்கியிருப்பது அவருக்கு எளிதா இருந்திருக்கும். ஆதாமும் ஏவாளும் அங்கே சென்றிருக்க மாட்டார்கள்.
He didn't do that.
ஆனால் தேவன் அதை செய்யவில்லை.
He made that tree perhaps the most good looking tree in the whole garden.
முழு ஏதேன் தோட்டத்திலே அழகான மரமாக அதை உண்டாக்கியிருக்க முடியும்.
Why?
ஏன்?
Because then only Adam could make a choice.
அப்படி உண்டாக்கியிருந்தால் தான் ஆதாம் அங்கே ஒரு தேர்ந்து கொள்ளுதலை சரியாக செய்திருந்திருப்பான்.
If something is ugly and filthy and smelly and I choose God above that, that is not a great thing.
ஒன்று பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது, அந்த இடத்தில் அது எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தேவனை தேர்ந்து கொள்வது என்பது மிகவும் எளிது.
But when something is very attractive,
ஆனால் ஒன்று மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது,
and I say no, I want God,
எனக்கு இது தேவையில்லை, தேவன் தான் எனக்கு தேவை என்று சொல்கிறேன்,
then there is some virtue in it.
அதிலே ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கிறது.
That is why God allowed this tree to be very good looking.
ஆகவே தான் தேவன் இந்த மரத்தை மிகவும் அழகாக தோன்றும்படியாக காட்சியளித்தார்.
We read here in Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
That the tree immediately appealed to our physical senses. Eve's physical senses.
ஏவாளுடைய உணர்வுகளுக்கு அது மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது என்று வாசிக்கிறோம்.
It was good for food.
புசிப்பதற்கு நல்லது என்று பார்க்கிறோம்.
It was a delight to the eyes.
பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது.
And it was something which is going to make one wise.
புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது.
So her senses were drawn to this.
ஆகவே அவருடைய உணர்வுகள் அந்த பழத்தை நோக்கி சென்றது.
And this is what we face in temptation too.
சோதனையில் நாமும் இவைகளை தான் சந்திக்கிறோம்.
The test in every temptation that comes to us is this.
ஒவ்வொரு சோதனையிலையும் நமக்கு வரக்கூடிய ஒரு காரியம் இதுதான்.
It's very important for us to understand this.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம்.
I don't mind repeating it any number of times so that we get it.
இதை நாம் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் திருப்பி சொல்ல தயாராக
இருக்கிறேன். Are you going to choose something God has created or are you going to choose God the creator himself?
சோதனையிலே நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒன்றை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா அல்லது தேவனையே தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா என்பதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ளுதல்.
If this tree was ugly and repulsive, he would have definitely chosen the creator.
இந்த மரமானது மிகவும் பார்ப்பதற்கு அசிங்கமாகவும் அது துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருந்தால் அதை தெரிந்து கொண்டிருந்திருக்க
மாட்டார்.
ஆனால் அது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது.
Makes it attractive to see what you prefer.
நீ எதை தேர்ந்து கொள்கிறாய் என்பதை பார்க்கும்படியாக தேவன் மிகவும் கவர்ச்சியாக உண்டாக்கி
இருக்கிறார்.
ஸ்திரீயை மிகவும் அவள் அழகாக இருக்கக்கூடிய ஸ்திரீயை பார்க்கிறாய்.
You know God has said that you should not lust after her.
உன் கண்களினாலே நீ இச்சிக்க கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார்.
Now God tests you to see what will you choose.
இப்பொழுது நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய் என்பதை தேவன் பார்க்க போகிறார்.
Will you continue to sin with your eyes or will you turn your eyes away as God commands you to?
உன் கண்களினாலே தொடர்ந்து நீ பாவம் செய்து கொண்டே இருக்க போகிறாயா அல்லது தேவனுடைய கட்டளைக்கு திரும்ப போகிறாயா?
Gold is attractive.
தங்கம் மிகவும் அவர் கவர்ச்சியாக இருக்கிறது.
There are so many ways you can get money.
பணத்தை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது.
Wrong ways.
தவறான வழிகள் இருக்கிறது.
God says we should not do those wrong things.
அந்த தவறான காரியங்களை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Money is attractive to you, you will do the wrong things to get it.
ஆனால் பணம் என்பது கவர்ச்சியாக இருக்கிறதுபடினாலே தவறான காரியங்கள் மூலமாக பணத்தை சம்பாதிக்க விரும்புகிறார்.
God is attractive, you will not do those wrong things even if you can get more money thereby.
ஆகவே தேவன் உனக்கு கவர்ச்சி உள்ளவராய் இருந்தார் என்று சொன்னால் தவறான வழி செய்து பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தாலும் கூட நீ அதை செய்ய மாட்டாய்.
So this is the choice that we always face in temptation.
சோதனையிலே இப்படிப்பட்ட தெரிந்து கொள்வதை தான் நாம் எப்பொழுதும் சந்திக்கிறோம்.
The creator or the created thing.
சிருஷ்டிகரா அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவா?
And that is why God has made so many created things in the world so attractive and so beautiful.
தேவன் அநேக வஸ்துக்களை மிகவும் அழகாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் உண்டாக்கியிருக்கிறார்.
And it's because they are attractive that we are tested.
அவைகள் கவர்ச்சி உள்ளதா இருக்கிறபடினாலே தான் நாம் அதை பார்த்து ஈர்க்கப்படுகிறோம், சோதிக்கப்படுகிறோம்.
We are not tested by something unattractive.
கவர்ச்சி இல்லாத ஒன்றை பார்த்து நாம் சோதிக்கப்படுவதே கிடையாது.
And the other thing is we can disobey God and we don't get punished immediately.
இன்னொரு காரியம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து உடனடியாக தண்டனை பெறாமலும் இருக்கிறோம்.
The Bible says in Ecclesiastes in chapter 8.
பிரசங்கின் புத்தகம் 8 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது.
And verse 11.
11 வசனம்.
That punishment against an evil work does not come immediately.
தீமைக்கு தண்டனை உடனடியாக வருவதில்லை.
And that is why men are set on doing evil.
ஆகவே தான் மனுஷர்கள் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொள்ளுகிறார்கள். ஏன்?
Because the punishment doesn't come immediately.
தண்டனை சீக்கிரமாய் வராதபடியாலே.
If every time you told a lie your tongue got a little paralyzed.
ஒவ்வொரு முறை பொய் சொல்லும்போதும் நாவின் ஒரு பகுதி செயலிழக்கிறது என்றால்,
most of us our tongue would have been totally paralyzed by now.
நம்மில் அனைவருடைய நாவு முழுமையாகவே செயலற்று போயிருக்கும்.
You know what would have happened?
என்ன நடந்திருக்கும் தெரியுமா?
We would have stopped telling lies.
நாம் பொய் சொல்வதை நிறுத்திருந்திருப்போம்.
Other people would also stop telling lies.
மற்றவர்களும் பொய் சொல்வதை நிறுத்திருப்பார்கள்.
Every time I lusted with my eyes.
ஒவ்வொரு முறை என்னுடைய கண்களை சீக்கும் பொழுது,
if I lose a little bit of my eyesight.
என்னுடைய கண் பார்வை கொஞ்சம் இழந்து இழக்கிறது என்றால்,
and my vision gets less and less and less and less every time I lust with my eyes.
ஒவ்வொரு முறை நான் கண்களை சீக்கும் பொழுது என்னுடைய பார்வை குறைந்து கொண்டே வருகிறது என்றால்,
I will finish lusting with my eyes and most people in the world will also finish with it.
நானும் கண்களை சீராலை பார்ப்பதை நிறுத்திருந்திருப்பேன். அநேகர் நிறுத்திருந்திருப்பார்கள்.
Then why is it people keep on committing these sins?
ஆனால் ஏன் இப்பொழுது பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள்?
Because the punishment for sin does not come immediately.
பாவத்திற்குரிய தண்டனை உடனடியாக வராதபடினாலே.
But that doesn't mean it will never come.
ஒரு காலம் தண்டனை வராது என்று பொருள் அல்ல.
It will come.
கண்டிப்பாக வரும்.
It's just a matter of time.
அது காலம் மட்டுமே கொஞ்சம் கடந்து செல்லும்.
So God does not want us to avoid sin just because I am punished for it immediately.
உடனடியாக எனக்கு தண்டனை வந்துவிடுமே என்பதனாலே நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை.
Would you like to have a child who obeys you only when you punish it?
நீங்கள் தண்டித்தால் மட்டுமே கீழ்ப்படியக்கூடிய பிள்ளை உங்களுக்கு விருப்பமா இருக்குமா?
No.
இல்லை.
You want a child who obeys you because he loves you, not because he is afraid of you.
உங்களை நேசிக்கிறபடினாலே, உங்களை அன்பு கூறுகிறபடினாலே கீழ்ப்படுகிற பிள்ளை உங்களுக்கு தேவை.
And so God also wants children who obey him out of love.
ஆகவே அன்பினிமித்தமாய் தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் தேவனுக்கு வேண்டும்.
He did not want Adam to obey him out of fear of punishment.
தண்டனைக்கு பயப்படுகிறபடினாலே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆதாம் இடத்திலே தேவன் எதிர்பார்க்கவில்லை.
Out of love.
அன்பினிமித்தமாய் கீழ்ப்படிய வேண்டும்.
When we are immature.
நாம் வளராதவர்களாக இருக்கும்போது,
to start by obeying God out of fear of punishment.
தண்டனைக்கு பயந்தாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும்.
Many Christians obey God because they are afraid they'll be punished.
அநேக கிறிஸ்தவர்கள் தண்டனைக்கு பயந்து தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள்.
That's good.
அது நல்லதுதான்.
At that stage you're like a child.
ஆனால் அந்த காரியத்திலே நீங்கள் பிள்ளைகளைப் போல இருக்கிறீர்கள்.
You know, little children.
சிறு பிள்ளைகளை பாருங்கள்.
So you can't do that otherwise I'll punish you.
நீ இதை செய்யாதே, செய்தால் அடிப்பேன்.
So they don't do it.
ஆகவே அவர்கள் அதை செய்வதில்லை.
But when they are 25 years old we don't speak to them like that.
25 வயதாகி வளரும் பொழுது நாம் அப்படி பேசுவதில்லை.
The other way we prevent children from doing something wrong.
பிள்ளைகள் தவறு செய்யாமல் நாம் தடுப்பதற்கு இன்னொரு
வழி உண்டு.
அல்லது நல்ல காரியத்தை செய்வதற்கு உற்சாகப்படுத்த
விரும்புகிறோம்.
அவர்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து நாம் அப்படி
செய்கிறோம்.
இதை செய்தால் உனக்கு ஒரு சாக்லேட்டை
தருவேன். I'll get you a bicycle.
இந்த பரீட்சையில நீ நன்றாக படித்து தேர்வு எழுதினால் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன்.
It's this two-fold method.
ஆகவே இங்கு இரண்டு விதமான வழிகள் இருக்கிறது.
If you disobey me, I'll punish you.
நீ கீழ்ப்படியாமல் போனால் தண்டிப்பேன்.
If you obey me, I'll give you a reward.
எனக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு வெகுமதி தருவேன்.
All parents teach their children to obey.
இப்படித்தான் எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறார்கள்.
That's how we train dogs to obey.
இப்படித்தான் நாய்களுக்கும் கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கிறோம்.
All animals who are tamed by this method.
எல்லா மனித விலங்குகளும் இப்படித்தான் பயிற்சி கொடுக்கப்படுகிறது.
Reward for obedience.
கீழ்ப்படுதலுக்கு ஒரு வெகுமதி.
Punishment for disobedience.
கீழ்ப்படியாமைக்கு ஒரு தண்டனை.
That's how they train mice and monkeys and lions and everything.
இப்படித்தான் எலி முதற்கொண்டு குரங்கிலிருந்து சிங்கம் வரை அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள்.
We are human beings.
ஆனால் நாம் மனுஷர்கள்.
And in, when we are spiritually children, we may be like that.
ஆவிக்குரிய ரீதியிலே குழந்தைகளாக இருக்கும்பொழுது ஒருவேளை அப்படி இருக்கலாம்.
Then in a sense, we are like the animals.
ஒரு விதத்தில் பார்த்தால் விலங்குகளைப் போல இருக்கிறோம்.
We are afraid of punishment, so we obey God.
தண்டனைக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம்.
Like the dog is afraid of a beating, so it obeys its master.
அடிக்கடிக்குமே என்று பயந்து ஒரு நாய் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது.
The dog is given a bone, so it obeys.
ஒரு எலும்பு துண்டு கிடைக்கிறது, ஆகவே நாய் கீழ்ப்படுகிறது.
I obey God because he gives me some reward.
தேவனுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கிறார், ஆகவே நான் கீழ்ப்படுகிறேன்.
I'm not better than a dog.
ஒரு நாயை காட்டிலும் நான் மேன்மையானவன் அல்ல.
When we are grown up,
நாம் வளர வளர,
you know, mature 25 year old young man and
women, வளர்ந்த 25 மனிதன் மனுஷி,
they don't obey God because they are afraid of punishment. They don't obey their parents because they are afraid of punishment.
அவர்கள் தண்டனைக்கு பயப்படுவதனாலே தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுவதில்லை.
They don't stay away from wrong things because they are going to be given a reward.
அவர்களுக்கு வெகுமதி கிடைக்குமே என்பதனாலே அவர்கள் தீமைகளை தவிர்ப்பதில்லை.
They have a sense of responsibility.
அவர்களுக்கு பொறுப்புணர்வு வந்துவிட்டது.
That's the way you can know whether you're a child or a grown up person.
நீ ஒரு குழந்தையா அல்லது வளர்ந்தவனா என்பதை இதை வைத்துதான் நீ அறிந்து கொள்ள முடியும்.
So that, remember this, all temptation is, will you choose the God the creator or the created thing?
ஆகவே எல்லா சோதனைகளிலுமே இந்த ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரை தெரிந்து கொள்ள போகிறீர்களா அல்லது சிருஷ்டியை தெரிந்து கொள்ள போகிறீர்களா?
Maybe an attractive woman.
ஒரு கவர்ச்சியான ஒரு பெண்ணா இருக்கலாம்.
Maybe money.
பணமா இருக்கலாம்.
Maybe honor. Maybe
கனமா இருக்கலாம். ஸ்தானமா இருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
By doing something wrong.
தவறு செய்வது நிமித்தமாய்.
The devil tempted even Jesus like that.
பிசாஸ் இயேசுவை இப்படி தான் சோதித்தான்.
If you bow down to me, I'll give you this whole world.
என்னை வணங்கினால் முழு உலகத்தையும் உனக்கு தருவேன்.
And glory.
அதனுடைய முழு மகிமையும் தருவேன்.
Jesus said no.
எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்.
Many people say yes.
ஆனால் அநேக ஜனங்கள் ஆம் என்று
சொல்கிறார்கள். They bow their knee to Satan to get something from him of this world.
ஆகவே இந்த உலகத்தின் காரியத்தை பிசாசிலிருந்து பெறும்படியாக அவர்கள் பிசாசுக்கு சற்று வணங்குகிறார்கள்.
So here that's what he did.
இங்கு ஏவல் அதைத்தான் செய்தார்.
If I eat this,
இதை நான் புசித்தால்,
it tastes nice.
புசிப்புக்கு நல்லதா இருக்கிறது.
Looks nice.
பார்வைக்கு இன்பமா இருக்கிறது.
It'll make me wise.
என்னை புத்தியுள்ளவனாய் மாற்றும்.
It'll benefit every part of me.
என்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் அது மேன்மையானதை மாற்றும்.
And that's how sin came.
இப்படித்தான் பாவம் உலகத்திலே வந்தது.
And if Adam and Eve had resisted Satan,
அங்கே பிசாசை ஆதாமும் ஏவாலும் எதிர்த்து இருந்திருப்பார்களேயானால், சோதனையை எதிர்த்து இருந்திருப்பார்களேயானால்,
they could have become holy.
அவர்கள் பரிசுத்தவங்களாய் மாறி இருப்பார்கள்.
Another thing we see here in Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிற இன்னொரு காரியம்
என்னவென்றால்,
சில சமயங்களில்
tempted through someone we love.
நாம் நேசிக்கிற ஒருவர் மூலமாக சோதிக்கப்பட முடியும்.
Eve was tempted through all the attractive things in that created tree.
அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மரத்திலே உள்ள கவர்ச்சியான காரியங்கள் மூலமாக ஏவாள்
சோதிக்கப்பட்டார். He was tempted through his attractive wife.
ஆதாம் தன்னுடைய கவர்ச்சியுள்ள மனைவியின் மூலமாக சோதிக்கப்பட்டார்.
He didn't want to displease his wife.
தன்னுடைய மனைவியை அவன் திருப்திப்படுத்த விரும்பினான்.
So he chose to displease God.
ஆகவே தேவனை நான் வெறுத்தாலும் பரவாயில்லை.
Before Eve, she had a choice of this attractive tree or God.
ஆகவே ஏவாளுக்கு முன்பதாக கவர்ச்சியான ஒரு காரியம், தேவன், இரண்டு காரியங்கள் இருந்தது.
But for Adam, it was, shall I please my wife or shall I please God?
ஆனால் ஆதாமுக்கு இப்போது நான் தேவனை பிரியப்படுத்தவா அல்லது மனைவியை பிரியப்படுத்தவா என்ற சோதனை.
Many people disobey God in order to please their relatives.
அநேகர் தங்கள் உறவினர்களை பிரியப்படுத்தும்படியாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள்.
That's why Jesus said in Luke 14:26.
ஆகவே தான் ஆண்டவர் லூக்கா 14:26 சொன்னார்.
If you want to be my disciple, you got to hate your close relatives before you can be my disciple.
நீங்களுடைய சிஷ்யராய் மாற வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய உறவினர்களை வெறுக்க வேண்டும்.
That means you got to put me first above all of them.
அந்த பொருள் என்னவென்றால், அவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலாக நீ என்னை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன்.
So that's the choice. இது ஒரு
நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேர்ந்தெடுப்பு
இதுதான். If you say, Lord, give me the power of your spirit to make the right choice every day.
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சரியான காரியத்தை தேர்ந்து கொள்ள எனக்கு பலனை தாரும் ஆவியானவர் மூலமாக என்று நீங்கள் கேட்டால்,
the right choice,
சரியான தேர்ந்து கொள்ளுதல் என்ன?
Choose God above every created thing or created person.
சிருஷ்டிக்கப்பட்ட எந்த வஸ்துவுக்கு மேலாக, சிருஷ்டிக்கப்பட்ட எந்த மனிதனுக்கு மேலாக தேவனையே தேர்ந்து கொள்வது.
He is God and not any human being.
நான் இந்த மனுஷனையும் பிரியப்படுத்த விரும்பவில்லை, நான் தேவனையே பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
We want to spend a little time in prayer now.
சிறு சமயத்தை நாம் ஜெபத்திலே செலவிட விரும்புகிறோம்.
I want you to bow your heads before God.
தேவனுக்கு முன்பாக உங்கள் தலையிலே வணங்க முடியாய் நான் கேட்கிறேன்.
Say, Lord,
ஆண்டவரே என்று கேளுங்கள்.
Please help me.
எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள்.
To choose you above every created thing from now on.
இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே, உண்டாக்கப்பட்ட எந்த வஸ்துக்களை காட்டிலும் ஆண்டவரே உண்மையை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி
செய்யும். Above every created being.
எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை காட்டிலும் உண்மையை தெரிந்து கொள்வது.
You are going to be number one in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நீர்தான் ஆண்டவரே முதலாவது இருக்க
போகிறேன்.
நீங்கள் ஒரு காரியத்துக்கு இல்லை என்று சொல்லிவிட்டால்,
I don't care how attractive it is, I'm going to say no to it.
அது எவ்வளவு கவர்ச்சியுள்ளதாக இருந்தாலும் சரி, நீர் ஒரு காரியத்தை இல்லை என்று சொல்லிவிட்டால் நானும் அது இல்லை என்று சொல்லிவிடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
But you know you can't do this without God's help.
தேவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் இதை செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியும்.
You need to pray that God will fill you with his Holy Spirit.
தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள்.
You say, Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
come into my life.
என் வாழ்க்கையிலே வாரும்.
Forgive my sin.
என் பாவங்களை மன்னியும்.
You need your heart to be cleansed first.
உங்களுடைய இருதயம் முதலாவது சுத்திகரிக்கப்பட
வேண்டும். God is near you.
தேவன் உங்களுக்கு அருகாமையில்
இருக்கிறார்.
உங்கள் ஜெபத்துக்கு அவர் செவிமடுக்கிறார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார்.
Every filthy habit you are slave to.
நீ எந்த விதமான கொடிய தீமையான பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாலும் சரி,
Jesus can set you free.
இயேசுவின் விடுதலையாக முடியும்.
Ask him to fill you with his Holy Spirit.
தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் உன்னை நிரப்பும்படியாய் கேள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.